2017 செப்டம்பர் மாத தென்றலிதழ் குறிஞ்சி சுரேஷ் செல்வராஜ் பழனியாண்டி அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள பெரிய மாடு என்னும் சிறுகதை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.
டேய் மல்லி பாப்பா, அங்க பாருடா, நிறைய மாடுங்க. அப்பா சொன்னேன்ல லிவர்மோர் கோயிலுக்கு போறப்ப காட்டுறேன்னு
என்றான் கணேசன் தன்னுடைய 3 வயது மகளிடம். அழகான குன்றுகளுக்கு நடுவே வாகனத்தை ஓட்டியபடியே,
எங்கே இருக்குப்பா? ஐ ஆமா, நிறைய இருக்குப்பா. குட்டி மாடு எங்கேப்பா? கிட்ட போய் பார்க்கலாமா?
ஒரே குதூகலமாக மல்லி கேட்டாள்.
கோயிலுக்கு போயிட்டு வரும்போது போக முடியுமான்னு பார்க்கலாமாங்க? மஞ்சுளா கேட்டாள்.
அவளுக்கு கண்ணுக்குட்டியை பார்க்க அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஊருக்கு போனப்ப தெருவில் கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாத்து பின்னாடியும் ஓடுவா என்று தொடர்ந்தாள் மஞ்சுளா.
ஆமாம், எனக்கும் தெரியுமே.
அதை காமிச்சு தான் 3 மாதம் ஊரில் சாப்பாடு ஊட்டணுன்னு சொல்லுவியே.
எனக்கும் சின்ன வயசில் கண்ணுக்குட்டிங்க மேலே கொள்ள பிரியும். அதுங்க பின்னாடி தான் நானும் சுற்றுவேன். எனக்கு இந்த லிவர்மோர் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு மாட்டு பண்ணைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நினச்சதுண்டு என்று சொன்னான் கணேசன்.
அப்படியா? பாப்பா வந்தே 3 வருஷம் ஆயிட்டுது, இப்போவாவது போகலாங்க. மல்லிக்குட்டி எப்படி எட்டி எட்டி பார்க்குது பாருங்க. மஞ்சுளா சிரித்தவாறே சொன்னாள்.
சரி போகலாம். பண்ணைக்கு போக வழி தெரியல, நம்ம சுந்தரம் கிட்ட கூப்பிட்டு கேட்கிறேன், அவருக்கு தெரியும் என்ற கணேசனிடம்,
கேளுங்க, அவர் இப்போ எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் குடி வந்துட்டாரு தானே? இல்லைன்னா கூட அவருக்கு எல்லாமே தெரியும். செவ்வாய் கிரகத்துக்கு போக கூட வழி சொல்லுவார் என்றாள் புன்னகைத்தவாறே.
மல்லிக்குட்டி, நாம் இப்போ மாடு கண்ணுக்குட்டி பார்க்க போறோமே, மஞ்சுளா சொன்னாள்.
அதுவரை எங்கே மாடு தெரிகிறது என்று பார்த்து கொண்டே வந்தவள் அம்மா சொன்னதை கேட்டவுடன் குறித்தவாறே,
ஐ அப்படியா? ஓல்டு மெக்டோனல்ட் ஹேட் எ ஃபார்ம்
என பாட ஆரம்பித்து விட்டாள். கணேசனும் மஞ்சுவும் கூட சேர்ந்து பாட ஒரே குதூகலம் பொங்கியது குழந்தை முகத்தில். கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு பிரசாதம் சாப்பிடும் போது சுந்தரத்திடம் பேசி அந்த மாட்டு பண்ணைக்கு போகும் வழியை தெரிந்து கொண்டான் கணேசன். லிவர்மோர் கோயிலிருந்து 1/2 மணி நேரத்தில் பண்ணையை சென்று அடைந்தார்கள். அதுவரை தூங்கி கொண்டு வந்த மல்லியையும் மஞ்சுவையும், இடம் வந்தாச்சு, எழுந்திருங்கடா 2 பேரும் என்று எழுப்பினான் கணேசன். அங்கிருந்தவர்களிடம் கன்றுகள் இருக்கும் இடத்தை காண்பிக்க சொன்னார்கள். ஒரு கொட்டகையில் பசும் கன்றுகள் சிறியதும் பெரியதுமாய் பல நிறங்களில் இருந்தன.
அப்பா, நான் அந்த வெள்ளையா இருக்கிற குட்டியை தடவி கொடுக்கலாமா?
வாய் நிறைய சிரிப்புடன் கேட்டாள் மல்லி.
வா வா போகலாம்
என்று சொன்னவாறே மஞ்சுளாவும் மல்லியும் போய் அந்த அழகான கன்றை தடவி கொடுத்தார்கள்.
மல்லி, இங்கே பாருடா, இந்த கண்ணுக்குட்டிக்கு நெத்தியில் நாமும் பாருடா.
மஞ்சுளா இன்னொரு கன்றை காட்டினாள்.
ஐ ஆமாம்மா, இங்கே பாருங்க, என் கையை நக்குது
என சிரித்தவாறே அங்கிருந்த புல்லை எடுத்து அதற்கு கொடுத்தாள் மல்லி. ஒவ்வொரு கன்றுக்குட்டியாய் தடவி கொடுத்து புல் கொடுத்து பக்கத்திலேயே அமர்ந்து கைதட்டி சிரித்த மல்லியை பார்த்த கணேசனுக்கு தன்னையே சின்ன வயதில் பார்த்த மாதிரி இருந்தது.
என்னங்க, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பலாமா
என்று கேட்டவளிடம், ஆமாம், அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்குதுல்ல, விளையாடிட்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு மாடு கன்றுகளுடன் கழிந்த தன்னுடைய இளமை பிராயத்தை பற்றி மஞ்சுவிடம் சொல்ல தொடங்கினான்.
எனக்கு வினவு தெரிஞ்ச நாளிலேருந்து எப்பவுமே வீட்டில் 6 பசுக்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். பிறந்த கிராமத்தை விட்டு வேலை காரணமாக பக்கத்திலிருந்து பெரிய ஊருக்கு குடி வந்தாரு அப்பா. அங்கே சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய கனவு. கூடவே அவரோட சின்ன தம்பி படிக்கிற டிப்ளமா செலவு, தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடன், தாத்தா பாட்டியோட செலவுக்கு பணம்னு கடமைகள் வேற இருந்ததால் சம்பளம் தவிர வேறு வருமானம் அவசியமாச்சு. அப்படித்தான் இந்த மாடு வச்சு பால் கறந்து விற்கிற யோசனை வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு முதல்ல வாங்கிட்டு வந்த மாட்டுக்கு நாங்கள் வச்ச பேர் பெரிய மாடு. எங்கள் வீட்டில் மாட்டுக்கெல்லாம் காரண பெயர் தான். பெரிய மாடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட முதலில் வந்ததாலும் நெத்தி வெள்ளை, நெத்தியில் மட்டும் வெள்ளையாக இருக்கும், மிரளி ரொம்ப பயப்படும். வெள்ளச்சி வெள்ளையாக இருந்ததால் வல்லப்படுகை அது வாங்கின ஊர் பேர். அப்புறம் கொஞ்சம் மாடுகளுக்கு யாரிடம் வளர்ந்ததோ அவங்க பேர் இருக்கும். சின்னதுர மாடு, பெரியசாமி மாடு, கட்டைய மாடு என்று. பெரிய மாடு தான் எங்கள் வீட்டு மகாலட்சுமி. அது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய மாடுகள் பெருகிடுச்சுன்னு அது மேலே எல்லோருக்கும் ஒரு தனி பாசம். நல்ல பால் கறக்கும், முட்டாது, தடவி கொடுத்தா பாசமாக நக்கும். வருடம் தவறாமல் பசுங்கன்றுகளை ஈன்றதால் அதன் வாரிசுகள் நிறைய இருந்தன. கொஞ்சம் மாடுகளே அப்பப்போ விற்றுருக்கோம். இப்படியா பல வருடங்களுக்கு பிறகு பெரிய மாடு கொள்ளு பாட்டியாக கூட ஆயிடுச்சு. அது போட்ட கன்றுகள் பெருசாக வளர்ந்து அவற்றின் மகள்கள் ரெண்டாம் தலைமுறை கன்றுகளை ஈன்றன. பெரிய மாட்டை வீட்டில் ஒரு மனுஷியாகத்தான் பார்த்தோம். எங்கள் தாத்தா பெரிய மாட்டை பார்த்து சொல்லுவார், நீ தான் எங்கள் வீட்டு மூத்த மனுஷின்னு. சில நேரம் பெரிய கிழவின்னு கூட கேலியாக சொல்லுவார். ஒரு மாடு வந்து ஒரு மாட்டு பண்ணான கதைன்னு நாங்கள் பெருமிதத்துடன் கிண்டல் செய்வோம். ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் அப்பா பெரிய மாட்டு முன்னாடி உலக்கையை போட்டுட்டு விழுந்து கும்பிடும்போது மாடுன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு சரியான அர்த்தமே நீதான் பாரு. எங்கள் வீட்டில் விவசாயம் பெருகக்கூட பெரிய காரணம் மாடுகள். சாணி எருவாகி நிலத்தை நல்ல வளமாக வச்சிருக்கு, செழுமையான விளைச்சல். அதிலிருந்து வரும் களை, புல்லு, வைக்கோல், அப்புறமா காய்ஞ்சி போன எள்ளு செடி, உளுந்து செடி, நிலக்கடலை செடி எல்லாம் சாப்பிட்டு மாடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்ததுங்க. பசுமாடுகளோடு சேர்த்து ரெண்டு வண்டி மாடுகள், கன்றுகள், கோழிகள், வீட்டுக்கும் மாடுகளுக்கும் காவலுக்கும் நாய், எலித்தொல்லை ஒழிக்க பூனைன்னு விலங்குகள் ஒரே கூட்டமாக கலகலன்னு இருக்கும். வீட்டில் ஒரு வேலையாள் இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை இருக்கும். என்னோட தினம் வேலைகள் என்னன்னா கன்னுக்குட்டிகளுக்கு தண்ணி காட்டுறது, அக்கம் பக்கத்தில் பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது, அப்புறம் புண்ணாக்கு ஊற வைக்கிறது. அதில் கன்னுக்குட்டிகள் கூடவே இருக்க ரொம்ப பிடிக்கும். மாடுகளை கையில் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் புல் மேயிறதை பார்க்க ஆசையாக இருக்கும். சொந்த வீடு வாங்க, நிலத்தில் போர் போட, மற்ற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுன்னு மாடுகள் எங்கள் உழைப்புக்கு பக்கபலமாக இருந்ததுங்க. ஆனால் அண்ணன் அக்கா படிக்க வெளியூருக்கு போயிட்டதால் மாடுகளை வச்சு பராமரிக்கிறது சிரமமாக இருந்துச்சு. அம்மாவுக்கு அப்பப்போ உடம்புக்கு முடியாமல் போனதும் ஒரு பெரிய காரணம். ஊரில் வேற பாக்கெட் பால் வாங்குகிற பழக்கம் அதிகமாகிடுச்சு. எங்கள் ஊர் ரெண்டு மூணு தொழிற்சாலைகள், கல்லூரிகள் எல்லாம் வந்து பெரிய ஊர் ஆனதால் நகராட்சியாக மாற்றிட்டாங்க. அதனால் வெளியில் மாடுங்க கட்டக்கூடாது, குப்பை போடக்கூடாதுன்னு ரொம்ப கராராக சொல்லிட்டாங்க. அதனால் பெரிய மாட்டையும் சேர்த்து இப்போ மூணு மாடுங்க தான் வீட்டுக்கு பின்னாலேயே வச்சுக்கிட்டு எப்படியோ சமாளித்தோம். இப்படி இருக்கையில் அண்ணா அக்கா ரெண்டு பேருமே கல்லூரி படிக்க ஆகிற செலவுக்காக பணம் அனுப்ப அப்பாவுக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கிற கட்டாயம் வந்துச்சு. இன்னும் மாடு வாங்கலாம்னு சொன்னார். ஆனால் அம்மா வீட்டில் மாடு கட்ட வசதி இல்லை, அக்கா இல்லாததால் வீட்டு வேலை செய்கிறது சிரமமாக இருக்குது, இன்னும் மாடு வாங்கினா வேலை அதிகமாகிடும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் காரசாரமாக பேசினது என் காதில் விழுந்துச்சு. அடிக்கடி வீட்டு வேலை பார்க்குற பசங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வேலையை விட்டுட்டு கட்டட வேலை, சரக்கு ஏற்றுற வேலைக்கு கேரளாவுக்கு போயிடுறாங்க என்று வாதத்தை தொடர்ந்தாள் அம்மா. அதான் புதுசாக ஆளுங்க வந்துடுறாங்க இல்லை, இந்த நெல் வயலும் ஒரு போர் போட்டுட்டா இன்னொரு போகம் விளைய வைக்கலாம், அப்புறமா வருமானத்துக்கும் சிரமம் இருக்காது, பசங்களை படுக்க வைக்க சுலபமாக இருக்கும் என்று அப்பா சொன்னார். நீங்கள் வேற ஆளை பார்த்து அவங்க வேலை பழக ஒரு மாதம் கிட்ட ஆகுது, அதுவரையும் நம்ம எல்லோரும் லோல் பண்ணுறோம். கணேசன் தான் ரொம்ப பாவம், பள்ளிக்கூடம் போயிட்டு பால் வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் படிக்க போனால் அசதியில் தூங்கிடுறான். அவனும் நல்லா படித்தாதான் அவன் அண்ணன் மாதிரி நல்ல கல்லூரிக்கு போகிறான் இல்லையா. கணேசனும் பத்தாவது வந்துட்டான், அவன் படிச்சுக்கிட்டே எவ்வளோ வேலை பார்ப்பான். அம்மா அடுக்கி கொண்டே போனாள். புரியுது, 12வது படிக்க இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்கு தான் இன்னும் 2 மாடாவது வாங்கலாம். இன்னும் ஒரு 3-4 வருஷம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மாடுகளை வச்சுக்கிட்டா நாம் பசங்களை படிக்க வைக்க ரொம்ப கடன் வாங்க வேண்டாம் என்று இழுத்தார் அப்பா. அதெல்லாம் முடியாது, புதுசாக வாங்கின ஒரு காணியை விற்று படிக்க வைங்க, பசங்க படித்து வேலைக்கு போனால் திரும்ப வாங்கிடலாம். அம்மாவும் தொடர்ந்து சொன்னாள், நிலத்தெல்லாம் விற்க முடியாது, நம்ம நிலமெல்லாம் ஒரே சரகமாக இருக்குது, வேற ஆளை உள்ளே விட்டால் பிரச்சனை தான் வரும். நான் சொன்னபடி இன்னும் ஒரு 2 மாடு வாங்கினா சரியாக இருக்கும். அப்பா ஒத்துக்கொள்ளவே இல்லை. மாடு வாங்க மட்டும் காசு இருக்கோ? அம்மா தொடர்ந்தாள், பெரிய மாட்டுக்கு வயசு ரொம்ப ஆயிட்டதால இந்த வருஷ கறவலுக்கு பிறகு அதை செனப்பிடிக்க கூடாது, அப்புறம் 2 மாடு தான் இருக்கும், 2 மாடு வாங்கி ஆகணும், அப்போதான் சரி வரும். அதுங்களை வாங்குகிற காசு 1 வருஷம் பால் கறந்து விற்றால் மீட்டிடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் லாபம்தான். அப்பா சொன்னார், சரி நீங்கள் விட போகிறதில்லை, ஒரு யோசனை சொல்கிறேன், 1 மாடு மட்டும் வாங்குங்க, அப்புறம் அடுத்த 1 வருடமும் பெரிய மாட்டுக்கு செனை ஊசி போட்டுட்டு வந்தால்
புதுசாக ஒரு மாடு வாங்குற காசு மிச்சமாகும் என்று யோசனை சொன்னாள் அம்மா.
என்ன சொல்கிற, அதுக்கு தான் வயசாயிடுச்சு, இனிமே சென ஊசி போட வேணாம், பிரசவம் அப்போ கஷ்டப்படும்னு பேசிக்கணுமே,
அப்பா கேட்டார். பெரிய மாட்டுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நான் சொல்கிறபடி செய்யுங்க, அப்போ தான் பணம் சீக்கிரம் சேரும் என்று முடிவாக சொன்னாள் அம்மா. அதன் காரணமாக பெரிய மாடு அடுத்த வருடமும் சினைப்பிடித்தது.
வழக்கம் போல அன்னைக்கும் புல்லுக்கட்டு எடுத்து அதுக்கிட்ட மாட்டுக்கெல்லாம் போடும்போது பெரிய மாடு ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்துக்கிட்டு கண்ணை பெருசாக உருட்டியபடியே சுற்றி வந்துச்சு. நான் அப்போ தான் கவனித்தேன் அது கண்ணு போட ஆரம்பித்ததை. அம்மா கிட்ட போய் பெரிய மாடு கண்ணு போடுது என்ன ஆர்வமும் கலவரமுமாய் சொன்னேன். ஓடிப்போய் மாட்டுக்கு கஞ்சி காய்ச்ச கம்பு இருக்கா பாரு, நல்ல தெம்பாக இருந்தாதான் உறுப்பு கொடி போடும், வண்டி மாட்டுக்கு வாங்கின பருத்தி கொட்டை இருந்தால் ஊறப்போடு தம்பி, பரபரவன்னு அம்மா சொன்னாள். அப்பாவை வர சொல்லுவா, அப்பா ரொம்ப பயந்தாரேம்மா என்றேன். ஆமடா, ஒன்றும் ஆகாமல் சுகப்பிரசவம் ஆகணும், வயிறு ரொம்ப பெருத்திருக்கு, இந்த முறைன்னு மாட்டு வைத்தியர் சொன்னதிலிருந்து அவர் புலம்பிக்கினே இருப்பாரு, அந்த செல்லியம்மன்தான் கூட இருக்கணும் என்று கண்ணீர் விட்டு கையெடுத்து கும்பிட்டவாறே சொன்னாள் அவள். நேரம் கடந்தது. எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு பிரசவத்தில் சிக்கல்னு நினைச்சு எல்லோருக்குமே பொறி கலங்கியது. 8 மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்கே எங்கள் மகாலட்சுமி, மகமாயே கண்ணை திறந்து பாருமான்னு அம்மா மீண்டும் ஓலமிட்டாள். தொலைபேசியில் செய்தி கேட்டு கால்நடை வைத்தியரை கூட்டிட்டு வரணும்னு சொன்ன அப்பாவை இன்னும் காணோம் என நான் தவித்தேன். அம்மா, நான் போய் வேப்பில் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து போடுறேன், அப்படியே அதுக்கு பிடிச்ச வாய்க்கால் புல் கொஞ்சம் பறிச்சுக்கின்னு வரேன் சொல்லிவிட்டு ஓடினேன். அதுக்குள்ள செய்தி கேட்டு பக்கத்து தெருவில் இருந்த சித்தப்பா பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க. பெரிய மாடு திணறி கொண்டிருந்தது, இப்போ அப்பாவும் வந்துட்டாங்கன்னு மனசில் ஒரு நிம்மதி. மாட்டு வைத்தியர் வயிற்றில் கை வச்சு அழுத்தி பார்த்தார், கொஞ்சம் இப்படி அப்படி தட்டி பார்த்தார், கொஞ்சம் விளக்கெண்ணை எடுத்து வர சொல்லி தடவினார். நான் கொண்டு வந்த புல்லு வேப்பில கொழுந்து எல்லாத்திலேயும் கொஞ்சோண்டு கடிச்சிது, ஆனால் சாப்பிடலை. அம்மா கொண்டு வந்த கம்பங்கஞ்சியை கொஞ்சம்தான் குடிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாய் கன்றுக்குட்டி கால்கள் வெளியில் வந்தன. எல்லோரது முகத்திலும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்புறம் உதட்ட பிதிக்கி, ரொம்ப சிரமப்படுதே, உறுப்பு குடி சிக்கிக்கிச்சோ என்றார் மருத்துவர். என் லட்சுமிக்கு நானே இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டனே என்று புலம்பி கண்ணீர் சிந்தினர் அப்பா. ஐயோ, என்ன சொல்கிறீங்க, நான் தான் பாவி, வயசான காலத்தில் இந்த கொடுமையை பண்ணிட்டேன் புண்ணியவதிக்கு, நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு என அம்மா அரற்றினாள். பேசி கொண்டிருந்தபோதே அம்மா என்று பெருங்குரல் எடுத்து கன்றை பிரசவித்த பெரிய மாடு அப்படியே சாய்ந்து விழுந்தது. பெருமூச்சு விட்டு மலங்க மலங்க விழித்தது. கன்றுக்குட்டி புள்ளிமான் போல அழகாக இருந்தது. எங்கள் வீட்டிலேயே இதுவரை பிறந்த எல்லா கன்றுகளையும் விட இது மிக அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் கன்றை நக்கிவிட்டு இறுதி மூச்சை விட்டது லட்சுமி. அன்று அம்மா அழுதது போல் இதுவரை அம்மா அழுது நான் பார்த்ததே இல்லை. வழக்கமாக மாடு இருந்தால் கொண்டு செல்ல வரும் மாசாணியிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அம்மா, நம்ம லட்சுமியை நம்ம நிலத்திலே புதைச்சிடுங்க என்று சொன்னாள். அப்பாவும் கண்ணீருடன், இந்த பெரிய மாடு நம்ம வீட்டு பெரிய மனுஷி லட்சுமி, அவர் நிலத்திலிருந்து நம்ம நிலத்தை வளங்குறையாமல் பார்த்துப்பா என்று ஆமோதித்தார். பெரிய மாடு போன கொஞ்ச நாள் வரை அம்மா சரியாய் தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தாள். அந்த கன்றை ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க. அடிக்கடி அழுது கொண்டே உங்கள் அம்மாவை நான் பேராசைப்பட்டு கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனாலும் வயசான மாடு ஒரு நாள் எப்படியும் செத்திருக்கும்னு மற்றவங்க சமாதானம் சொன்னாலும் அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற மாடுகள் கத்தினால் கூட பெரிய மாடு நினைப்பு வருவதாய் சொல்லி புலம்பினாள். அம்மா எல்லாத்தையும் மறக்கணும்னா வீட்டில் இருக்கிற மாடு கன்றுகளை வித்துருவோம்னு அப்பா ஒரு நாள் தெரிஞ்சவர்கிட்ட வித்துட்டார். பெரிய மாட்டோடு எங்கள் வீட்டு கோகுலம் முடிஞ்சு போச்சு என்று கணேசன் வேதனையுடன் சொல்லிவிட்டு கண்ணை துடைத்தான். மஞ்சுளா அருகில் வந்து அவனை வாஞ்சையாக தொட்டவாறே, எனக்கே மனசு பாரமாக இருக்கு என்று சொன்னாள். சில நிமிடம் அமைதியாய் கழிந்தன. அப்போது அங்கே அருகில் வந்த மல்லி, அப்பா, நம்ம சொந்த வீடு வாங்கின உடனே ஒரு குட்டி மாடு வாங்கலாமா இல்லை பெரிய மாடு வாங்கலாமா என்று மழலையில் கேட்டதும், பெரிய மாடு என்று குரல் தழுதழுக்க சொன்னான். அதன் பொருள் புரிந்தவளாய் மஞ்சுளா வாஞ்சையுடன் கணேசனை பார்த்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.